நாம் லூக்கா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 11 பக்கம், 97 பக்கம், 97 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 97 பக்கம், வசனம் 5 முதல் 13 வசனம் உடைய, வசனம் 5 முதல் 13 வசனம் உடைய தொடர்ந்து நம்ம அந்த புத்தகத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரியும், கிரமமாக வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரம் பார்த்தோம், போன வாரம் நம்ம பார்த்தோம் 11 அதிகாரம் 1 முதல் 4 வசனமுடைய ஒரு அருமையான செய்தியை கேட்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்ன கேட்டாங்க? ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுத்தாரும் சொல்லி கேட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு அருமையான ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அது மூலமா அருமையான சத்தியங்களை ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? அவ்விதமாக கேட்டது மாத்திரமல்ல, அன்றைய இயேசு கிறிஸ்து அருமையான ஜபத்தை கற்றுக் கொடுத்தார், உண்மையான ஒரு உன்னதமான ஜபத்தை கற்றுக் கொடுத்தார். நிச்சயமாக அது மூலமாக அநேக அருமையான ஆவிக்குரிய சத்தியங்களை அந்த ஜபத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். சரிங்க, அவர் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஜபத்தை அந்த ஜபம் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, அன்றா இயேசு கிறிஸ்து தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறார். அவர் கற்றுக் கொடுத்தாரு, சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, ஆனா அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லைங்களா? ஸ்கூல்ல டீச்சர் பாடம் நடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது மாத்திரமல்ல, அப்புறம் என்ன செய்யணும்? அதை நீங்க படிக்கணும், தொடர்ந்து படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்படிதான் இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழும்படியாக. ஏன்னா இன்னைக்கு உலகம் பொல்லாத உலகமா இருக்கு, பிசாசு விழிப்பா இருக்கிறான், நம்மளை விழ தள்ளும்படியாக, ஜெயிக்கும்படியாக. விதமான பயங்கரமான பொல்லாத உலகமா இந்த உலகம் இருக்கிறதுனால இன்னைக்கு அழிக்கும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எதிரான எல்லா காரியங்களும் செய்யும்படியா விழிப்பா இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் கத்து கொடுத்துட்டாரு அப்படியே டாடா காமிச்சுட்டு போறது இல்ல, விசுவாசிகளாய் சீடர்களாய் இன்னைக்கு நீண்ட நானும் இருக்கிறோம் என்றால் என்ன செய்யணும்? அவர் கத்து கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான், காத்துல பறந்த மாதிரி போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில அவர் ஜபத்தை கொடுத்து கத்துட்டாருன்னு சொல்லிட்டா என்ன, அதுக்காக நம்ம பாட்டும் மறந்துட்டு போயிடக்கூடாது. அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? ஜப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுளை நோக்கி ஜபம் பண்ணும், தொடர்ந்து ஜபிக்கணும். அதுதான் அடுத்த பகுதியா நம்ம சிந்திக்க போறோம். கீப் ஆன் பிரேயிங், கீப் ஆன் பிரேயிங், தொடர்ந்து ஜெபித்தல் என்ற தலைப்புல சிந்திக்க போறோம். கீப் ஆன் பிரேயிங், தொடர்ந்து ஜெபித்தல் தலைப்புல சிந்திக்க போறோம். அதுவே சிந்திக்கிற வேலையில நாம் ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆண்டவரே என்னோடு பேசுன்னு சொல்லி ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த அருமையான பகுதியில லூக்கா 11 அதிகாரத்துல 5 வசனத்திலிருந்து ஆண்டவர் போனாரா பார்த்தோம், 4 வசனம் வரைக்கும் பார்த்து முடிச்சோம். அன்றைய இயேசுக்கு ஒரு அருமையான ஜபத்தை கத்து கொடுத்தார். 5 வசனத்துல பாருங்களேன், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாயிருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதி உத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவனாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். மிக அருமையான ஒரு ஜப வாழ்க்கை எவ்வாறு காணப்பட வேண்டும்? அடுத்த பகுதி அந்த 5 வசனத்திலிருந்து 13 வரைக்குமே ஜெபிக்க நம்ம என்கரேஜ் பண்றார். நீனும் நானும் ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும் சொல்லி என்கரேஜ் பண்றார். அப்ப முதல் பகுதியா இந்த அருமையான இந்த பகுதியில 3 பகுதியா கத்துக்கொள்வோம். முதல் பகுதி ஜபம், மொத்தம் 3 பகுதியா பார்க்க போறோம். முதல் பகுதி ஜபம் எவ்வளவு அவசியம் சொல்லி இதுல இருந்து பாக்குறோம். அப்ப உன்னுடைய வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கணும். அன்றா இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கொடுத்து கற்றுக் கொடுத்தார், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஷீடர்கள் கற்றுக் கொடுத்தாரு முடிஞ்சு இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளும் நாம் ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக எழும்ப வேண்டும். அப்பதான் அவன் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி கொண்டவனா இருக்கிறான்னு சொல்லி தெரிந்து கொள்ள முடியும். சொல்ல போன ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சீடனும் நான் ஆண்டவராய பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவான் என்றால் அவன் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா என்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டானோ அந்த நாள் முதற்கொண்டு அவன் என்ன பழக்கத்தை செய்ய ஆரம்பிச்சிடறான்? ஜெபிக்கிற பழக்கத்தை செய்ய ஆரம்பிச்சான். நான் புரிஞ்சுக்கோ, ரட்சிக்கப்பட்ட நான் ஏசாமி பிள்ளைன்னு சொல்லிட்டு ஜெபிக்காம இருப்பான் என்றால், ஆண்டோடைய சமூகத்துல தன்னை தாழ்த்தி அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளாம இருப்பான் என்றால், ஒரு நேரத்தை ஒதுக்கி அனுதினமும் ஜெபிக்க தவறுவான் என்றால் அவன் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லவே முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்லுவான் என்றால் பாருங்க, ஏன்னா வேதத்துல நமக்கு எடுத்துக்காட்டு, ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு அருமையான சம்பவம் படிக்கிறோம். அங்க பாருங்க, அவன் யாரு? அப்போஸ்தலர் புஸ்தகம் 9 வாங்களேன், அப்போஸ்தலர் புஸ்தகம் 9 அங்க யாரு பாருங்க, 173 பக்கம் உங்க 9 யாரு பாக்குறோம் தெரியுமா? சவுளிங்கிற ஒரு மனுஷன் இருந்தாங்க. சவுளிங்கிற ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் என்னங்க? சவுள். அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் இருந்தான்? தேவனுக்கு விரோதியாக கடவுளுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறவனாக, இயேசுவை புறக்கணிக்கிறவனாக, இயேசுடைய வார்த்தைகளும் தூக்கி போட்டு அசட்டு செய்கிறவனாக, சுயம் போன போக்கிலே அதிகாரம் மப்புள்ள வாழ்ந்துட்டு இருந்தான், பாவத்துல பாவ நாச மோசத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட சவுளை ஆண்டவர் ஒரு நாள் சந்திக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் ஒரு நாள் சந்திக்கிறார். அங்க பாருங்க, அங்க என்ன நடக்குது பாருங்க. சவுள் என்பவன் என்ன செய்யறாங்க? 9:1 சவுள் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை எப்படி செய்யறான் பாருங்க. பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிய இடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரே ஆங்கிலும் ஸ்திரீகளை நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கு உள்ள ஜபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். நிருபங்களை கேட்டு வாங்குறான், அரெஸ்ட் வாரண்ட் கட்டி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு கொடூரமான மனுஷன், கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தி இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்கிறார். அப்ப பாருங்க, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்தினாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் உடனே என்ன செய்யறான்? அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அங்க பாருங்க, உடனே ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? அவன் ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு, அவனுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும். அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது காரணம் அவனுடைய வாழ்க்கை முழுமையா மாறும். ஒரு காலத்துல இயேசுக்கு தூரமா, இயேசுக்கு புறம்பே தள்ளி துணிகரமா இயேசுக்கு விரோதமா செஞ்சுட்டு இருந்தவன் பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீடர்களை கட்டி கொண்டு போகும்படி அரசு வரந்து கேட்டு வாங்குறான். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான மனுஷன் சவுள். அந்த சவுள ஆண்டவர் சந்திக்கிறார், இயேசு ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவன் சந்தித்து அவனுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்பட்டது. சுயம் போன போக்குல சுய அதிகாரத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டதுக்கு என்ன அடையாளம் அங்க பாக்குறோம்? மாற்றப்பட்டான். இப்ப அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டாச்சு. இப்ப அவன் ரட்சிக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை இப்ப இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டான். அவன் வாழ்க்கை இப்ப இயேசுக்குள்ள வந்தது காரணம் என்ன? காரணம் என்ன கண்டுபிடிச்சீங்களா? அங்க ஒரு முக்கியமான காரியம் என்ன சொன்னான்? முக்கியமான காரியம் என்ன சொன்னான்? 6 பாருங்க, 6 அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். அப்ப என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ முழுமையாக அவனுடைய அந்த மாற்றத்திலே பாருங்க, மாற்றத்தின் விளைவு பாருங்க. அதனால வரைக்கும் இயேசுடைய சித்தத்துக்கு போகாதபடி சுய சித்தத்துல துணிகரமா வாழ்ந்துருந்தான். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டானோ கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். புரியுதுங்களா? இதுதான் அவனுடைய மாற்றப்பட்டவர்களின் விளைவு அங்க பாக்குறோம். அப்ப கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவன் முத காரியமா அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? அங்க பாருங்க, அந்த இடத்துல ஒரு வசனம் படிக்கிறோம், 11 பாருங்க. இப்படியாக தொடர்ந்து அவனை பத்தி வருகிறது. அப்பொழுது கர்த்தர் 11 அங்க பாருங்க, 11 அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுள் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது என்ன செய்யறாங்க? ஜபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். கவனிச்சீங்களா? அப்ப அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது பிறகாக அவன் செய்யும்படி அந்த முக்கியமான காரியம் என்னங்க? ஜபிக்கிற மனுஷன். அப்ப முதலாவதாக நம்ம இங்க பாக்குறோம், முக்கியமாக இன்னைக்கு நீ என்னும் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும். அன்றா இயேசு கிறிஸ்து ஜபிக்க கத்து கொடுத்தாருதான், கத்துக்கிட்டு நம்ம பாட்டை மறந்துட்டு போறது இல்ல. இயேசு கிறிஸ்து யாருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்? நம்முடைய பிள்ளைகளுக்கு, சீடர்களுக்கு, இன்னைக்கு நமக்கு. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய் என்றால் நீ ஜெபிக்கணும்னு சொல்றாரு. அப்போ ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில வாழ்க்கையின் முக்கிய பங்காக அங்கமாக காணப்படுகிறது அவசியம். ஜபம். ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவான்ல, அவன் ரட்சிக்கப்பட்ட அடுத்தவனே அடுத்த அந்த நாள் முதல் கொண்டே அவன் எதை செய்யறான், ஜபம் பண்ணுகிறான். இன்னைக்கு நீ ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறாயா? இன்னைக்கு வேதத்துல அத்தனை பரிசுத்த வாங்கலும் பார்க்கலாம். ஆபிரகாம் முதற்கொண்டு யாக்கோபு, மோசே, ஈசாக்கு, இப்படியாக பல்வேறு தெய்வ மனிதர்கள், யோசேப்பு, தானியல், இப்படியாக ஏசாயா, தாவீது, சாலோமோன், பல்வேறு நபர்கள், பல்வேறு பரிசுத்தவான்களை வேதத்துல பார்க்கலாம். அத்தனை பரிசுத்தவான்களும், அத்தனை தெய்வ மனிதர்களும் எதுவும் இல்லாம தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டல, ஜபம் இல்லாம தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டல. அவர்கள் வெற்றி உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்கள், ஜெயம் உள்ள வெற்றியுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்படுகிறேன்னு சொல்லுவான் என்றால், ஜபம் என்கிற முக்கியமான காரியனுடைய வாழ்க்கையில் அங்கமாக இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜபம் இல்லை என்றால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில, ஐயோ ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ நீ ஒருவேளை நீ மாதத்துக்கு ஒரு முறை ஜபம் பண்ணலாம், இல்ல வாரத்துக்கு ஒரு முறை ஜபம் பண்ணலாம், அதல்ல. தினமும் 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 அவன் என்ன செய்யணும், ஒவ்வொரு மணித்துளியும் ஜப சிந்தை கொண்டவனாக, ஒவ்வொரு நாளும் ஜபத்துல தரித்திருக்கிறவனாக அவருடைய சமூகத்துல. ஏனென்றால் ஒரு காலத்துல நம்ம துணிகரமா தேவனுக்கு விரோதமா, கடவுளுக்கு விரோதமா போனவன், ஆண்டவர் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதபடி கடவுளை தூக்கி போட்டு போனவன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் என்ன செய்யறான், ஜபம் பண்றான். இயேசுவே கடவுள் என்று அறிந்து கொண்ட பிறகு, இயேசுவே உண்மையான கடவுள், என்னுடைய பாவத்தை மன்னித்த கடவுள் அவர் தான் சொல்லி அவரை அறிந்த பிறகு அவன் சும்மா உட்கார முடியுமா? ஒவ்வொரு நாளும் யார அண்டி கொள்றான், ஆண்டவரை அண்டி கொள்றான், இயேசுவை அண்டி கொள்றான், அவருடைய சமூகத்துல நாடி ஓடுறான், முழங்கால் போடுறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய சாமி, எனக்கு உதவி செய்ய சாமி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில என்ன முக்கியமான காரியம் வச்சிருக்கிறான், ஜபம். நீ நிச்சயிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ற உன்னுடைய வாழ்க்கையில ஜப வாழ்க்கை முக்கியமாக அங்கம் வகிக்கிறதா? ஜபிக்கிற மனுஷனா இருக்கிறாய்? ஜபிக்காதவனையா இருப்பான் என்றால் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஜபிக்காதவனா இருப்பான் என்றால், நல்லா புரிஞ்சுக்கோ, ஜபிக்காதவனா இருப்பான் என்றால் அவன் என்ன தெரியுமா சொல்றான், என்ன தெரியுமா செய்யறான்? நீ எடுத்துக்கோங்க, ஒன்னு சாமியல் புஸ்தகம் 12வது அதிகாரம், ஒன்னு சாமியல் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்புவேன். அங்க பாருங்களேன், ஜபிக்காத மனுஷனா இருப்பான் என்றால் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? 23வது வசனம் என்ன சொல்லு பாருங்க, 23வது வசனம், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில், கவனிக்கிறீங்களா, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கீங்களா? கடவுளுக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, பாவம் செய்கிறான். ஜெபிக்காத மனுஷன் என்ன செய்யறான், பாவம் செய்கிறான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. ஜெபம் என்ற அருமையான ஒரு மாடல், ஜெபம் என்ற ஒரு அருமையான மாதிரி, இப்படிதான் ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு. நம்ம போன வாரம் பார்த்தோம். அப்ப தொடர்ந்து அதை பத்தி தொடர்ந்து ஜபத்துக்குறது தான் பேசுறாரு. தொடர்ந்து அந்த 5வது வசனத்துல இன்னைக்கு படிச்சோமே, 13வது வசனம் வரைக்கும் எதை மைய வலியுறுத்தி பேசுறாரு, ஜபத்துக்குறது தான் வலியுறுத்துவா. அப்ப அதுல இருந்து ஏன் வலியுறுத்தி பேசுறாரு? அப்ப என்னுடைய வாக்குல எது அவசியமா இருக்க வேண்டும், ஜபம். தொடர்ந்து ஜபம் பண்ணு, தொடர்ந்து ஜபம் பண்ணு, தொடர்ந்து ஜபம் பண்ணுன்னு சொல்றேன், புரியுதுங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணு. அதனாலதான் இந்த வேதத்துல நீங்க பாக்கலாம், பல்வேறு இடங்கள்ல வேதத்துல பல்வேறு இடங்கள்ல முக்கியமாக ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, உறுதியாய் தருத்திருங்கள், ஜபத்துல உறுதியாய் தருத்திருந்துங்கள் சொல்லுது. இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 5:17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்துல, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலையப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்லு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலையப்படாதபடி, புரியுதுங்களா? ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கவலை தொத்தி கொள்றது. இன்னைக்கு நிறைய நிறைய நேரங்களில் பல விதமான எதிர்பாடுகள், பல விதமான கவலைகள் நம்ம தாக்குது. கடவுளுக்குள்ள எழும்பும்படியாக, கடவுளுடைய அண்டு கொண்டு கடவுளுடைய பிள்ளைகளா வாழும்படியான வாழ்க்கையில திடீர்னு கவலை தாக்குது, தாக்குதா இல்லையா? சோர்வு தாக்குது, பல்வேறு குழப்பங்கள் நம்ம தாக்குது, பல்வேறு பாடுகள் நம்ம தாக்குது. அப்படியான வேலையில நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இழந்து போயிடக்கூடாது, புரியுதுங்களா? இன்னைக்கு உலகத்துல சந்தோஷம் இல்லை, இன்னைக்கு உலகத்துல சமாதானம் இல்லை, இன்னைக்கு உலகத்துல உண்மையான அன்பு இல்லை, இருந்தீங்க உண்மையா இல்லையா? அப்ப நம்ம உண்மையான அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எங்க பாக்கணும், கடவுளை பார்க்கணும், கடவுளுக்குள்ள வரதை பார்க்கணும். அப்ப ஒரு கிறிஸ்தவனா நீ இருந்தானோ இயேசுவின் பிள்ளையா இருப்போம் என்றால், அப்ப அவன் என்ன செய்யறான், இந்த உலகத்துல ஊறி போய் உழன்று போய் நாரி போய் பாவத்துல நாரி போய் வர மனுஷன் கிறிஸ்தவனா? அதனால அதுலதான் ஒரு காலத்துல வாழ்ந்தான், இன்னைக்கு அதை விட்டு வெளியில வந்துட்டான். அப்ப அதை விட்டு வெளியில வந்தான், அவன் இன்னைக்கு என்ன செய்யறான், அந்த உண்மையான ஜீவனுள்ள உயிருள்ள கடவுளை அண்டி கொண்டு அவரை நோக்கி அணுதினமோ ஜபிக்கிறான், ஜபம் என்ற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அப்ப ஜபம் என்கிற வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உதவியா இருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய சந்தோஷத்துக்கு கொடுக்க தெரியுமா? ஏன்னா அவன் யாரை அண்டி கொள்றான், இயேசு ஆண்டவரே. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சாதாரண மனுஷனா? அவர் கடவுள். அவர் கடவுளாக இந்த உலகத்துக்கு வந்தார், கடவுளாக தன்னுடைய காரியங்களை செய்தார், கடவுளாக தன்னுடைய வல்லமையை காண்பித்தார், கடவுள் என்று சொல்லி ஆணித்தரமா இந்த வேதத்துல தெல்ல தெளிவாக ஆணித்தரமா கடவுள் 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 சொல்லி ஆங்காங்கே அவர் கடவுளாக செயல்பட்டார். அவ சாதாரண மனுஷர் அல்ல. அவ இன்னைக்கு நீனும் நானும் அந்த கடவுளை அண்டிக் கொண்டு கடவுளை நோக்கி ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை அண்டிக் கொள்ளாதனாலதாங்க வீழ்ச்சி. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தோல்வி காரணம் என்ன தெரியுமா? கடவுளை அண்டிக் கொள்றதே இல்லை. அவன் தொழில அண்டிக் கொள்றான், பணத்தை அண்டிக் கொள்றான், சுயத்தை நம்பி போறான், மனுஷனை நம்பி போறான், தன்னுடைய சொத்து காடு தோட்டம் துறவு இதெல்லாம் நம்பி போறான். இதெல்லாம் கடவுளா? இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிரும், இதெல்லாம் நிலையற்றது, எல்லாம் கைவிட்டு ஓடிரும். ஆனா நித்தியமானவர் அதான் கடவுள். அவர் யாரு? அவர் நித்தியமானவர், அவர் மாறாதவர், அவர் எப்பேற்பட்ட கடவுள், அவர் அன்புள்ளவர், அப்பேற்பட்ட கடவுள், அவர் வல்லமை உள்ளவர், அவர் முடிவற்றவர், அவர் எவ்வளவு பெரிய கடவுள், சர்வ வல்லமுள்ள சர்வ ஏகாதிபத்திய கடவுள். அவர் தான் கடவுள், எல்லாத்தையும் அவர் தான் படைத்தவர், உலகத்தையும் உன்னையும் என்னையும் படைத்தவர் அவர் தான். அப்பேற்பட்ட கடவுளை அண்டிக் கொண்டு அவன் என்ன செய்யறான்? முதலாவது ஜபம் பண்றான். இன்னைக்கு நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறாயா? முதலாவது ஜபம் எவ்வளவு அவசியம் சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். இப்ப இந்த பகுதியில இருந்து பாக்குறோம் ஜபம் எவ்வளவு அவசியம் சொல்லி பாக்குறோம். இரண்டாவது பகுதிக்குள்ளாக வருகிறோம். இரண்டாவது பகுதிக்குள்ள என்ன தெரியுமா பாக்குறோம்? அப்ப சரிங்க, அன்றா இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு. நம்ம பார்த்தோம், போன வாரம் பார்த்தோம், முதல் 4 வசனத்துல பார்த்தோம், அருமையாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து அந்த வசனத்துல 13 வசனம் வரைக்கும் இன்னைக்கு படிச்சோம். அந்த வசனங்களை படிக்கும் பொழுது எவ்வளவோ ஆண்டவர் ஜபிக்கிறது முடியாக வலியுறுத்தி பேசு, ஜபத்து குறித்து வலியுறுத்தி பேசுகிறத தான் பாக்குறோம். அப்ப ஜபம் எவ்வளவு அவசியம் சொல்லி இப்ப பாக்குறோம். இரண்டாவதாக என்ன சொல்றாரு? இரண்டாவதாக நீ சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோடு ஜபிக்க வேண்டும். ஜபிக்கிற, சரிங்க ஜபிக்கிறீங்க, ஆனா எப்படி எவ்விதமாக ஜபிக்கிறீங்க? சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோடு ஜபிக்க வேண்டும், அதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் ஜபிக்கிறேங்கிறாங்க, அவ்வளவுதான், திடீர்னு கவலை தொத்தி கொள்றது, அதனாலதான் அவ்வளவுதான், திடீர்னு எவ்வளவு சோதனைகள் வந்து தாக்குது, அப்படியே திடீர்னு அவங்களை இருக்க பிடிக்குது, கழுத்தை நெருக்குது, உடனே என்ன பண்ற விட்டுறாங்க, ஜபிக்க விட்டுறாங்க, ஜபிக்க விட்டுறாங்க, ஜபிக்கவே மறந்துடுறாங்க, பாவம் செய்யறதுக்கு இடம் கொடுத்துறாங்க. இன்னைக்கு நீ கிறிஸ்தவனாய் இயேசுவின் பிள்ளையா இருப்பா என்றால் ஜபிக்கிற, ஜபிக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? சோர்ந்து மாமல் விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு அருமையான காரியத்தை கத்துக்கொள்றான் இயேசு கிறிஸ்து. பாருங்களேன், அருமையான ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தாரு. ஜெபம் எப்படி செய்யணுங்க முதல் 4 வசனங்களை படிச்சோம். அந்த 5 வசனத்துல இருந்து ஒரு அருமையான இல்லஸ்ட்ரேஷன், ஒரு அருமையான எடுத்துக்காட்டை சொல்றாரு. என்ன எடுத்துக்காட்டு அங்க பாருங்களேன், 5 வசனத்துல 11 அதிகாரம் அங்க பாருங்க, 5 வசனத்துல ஒரு ஓமை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் கேட்டுக்கொண்டான். இங்க என்ன பாக்குறோங்க? ஒருத்தருக்கான், அவன் வீட்டுக்கு யாரு வந்துட்டா? விருந்தாளி வந்துட்டான், அவன் ஃப்ரெண்டு வந்துட்டான், இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிள், ஆண்டவர் ஜபத்தை கொடுத்து கத்து தராரு, எப்படி ஜபிக்கணும்னு கத்து தராரு. அதுக்கு இன்னும் உனக்கு புரியறதுக்காக சொல்றாரு. ஏன்னா நமக்கு எல்லாம் சில நேரங்களில் புரிய மாட்டேது இல்ல, நமக்கு எல்லாம் சில நேரங்கள் இந்த மரமண்டைக்கு புரிய மாட்டேது, ஜபிக்கவே மாட்டோம் இல்லைங்களா, பல நேரங்களில் விழுந்து போயிடுறோம். அதனால இந்த மரமண்டைக்கு புத்தி காமிக்கிறாரு, சுட்டி காமிக்கிறாரு. இந்த ஓமே, இந்த கதை மூலமா, இந்த ஸ்டோரி மூலமா, இந்த எடுத்துக்காட்டு மூலமா சற்று நம்மளுக்கு புத்தியை சொல்றாரு. அதை நம்ம புரிஞ்சிட்டு ஜபிக்கிறதுக்கு முன்னாடி எழும்பணும், புரியுதுங்களா? அப்ப அந்த என்ன சொல்றாரு, அந்த இடத்துல ஒரு சிநேகிதன் ஒருத்தன் இருக்கான், அந்த இடத்துல அவன் வீட்டுக்கு ஒருத்தன் வந்துட்டான், அந்த வீட்டுக்கு வந்தோடனே கவனிக்கணும், கவனிச்சாகணுமா இல்லையா? அப்ப என்ன பண்றது? அங்க என்ன பாருங்க, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதன் இருக்கிறதில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, அந்த அவன் வீட்டுல வந்து கெஸ்ட் கவனிக்கிறதுக்கு என்ன செய்யறான், சாப்பாடு கொடுக்கணும், தேவைகளை சந்திக்கணுமா இல்லையா? அப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அப்ப தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான், தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனான். எப்ப போறான்? பாதி ராத்திரியில எழுந்து போறான், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். அங்க போய் கேட்கறான், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் கேட்டுக்கொண்டான். 7 வசனம் பாருங்களேன், வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சிநேகிதன் என்ன சொல்றான், என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிடுச்சு, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறாங்க, நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். ஐயோ, உண்மைதான், எல்லாமே எல்லாருமே பாதி நேரத்துல வந்து எவனா தொந்தரவு பண்ண என்ன செய்வான், ஏன்னா முட்டா பையலா இந்த நைட்ல என்னடா தொந்தரவு பண்றேன், அதெல்லாம் பூட்டியாச்சு, எல்லாம் படுக்க போயாச்சு, இன்னும் நைட்ல போய் என்ன தொந்தரவு பண்றேன் சொல்லுவானா இல்லையா? சொல்லுவானா இல்லையா? ஆனா அங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் நிகழ்ந்து பாருங்களேன். அடுத்த வசனம் பாருங்களேன், 8 வசனம் அங்க எடுத்துட்டு பாருங்களேன், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணணும். 8 வசனத்துல, பின்பு அவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம்,
அவன் என்னாச்சு, அவனோட ஃப்ரெண்ட் ஆச்சு, அவனோட ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்ட். அங்க என்ன சொல்லுது அந்த இடத்துல, அவன் எழுந்தனா இருக்கிற நிமித்தம் எழுந்தவனுக்கு கூடாவிட்டாலும் ஒரு முக்கியமான குறிப்பு, தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து. அங்க ஒரு வார்த்தை என்ன சொல்லுதுங்க, வருந்தி கேட்கிற நிமித்தமாவது. அவன் என்ன சொல்றான், திரும்ப திரும்ப கதவை தட்டுறான், திரும்ப திரும்ப கேட்கறான், திரும்ப திரும்ப கேட்கறான், திரும்ப திரும்ப கதவை தட்டுறான், வருந்தி கேட்கறான். நண்பா கொஞ்சம் உதவி செய்ய நண்பா, நண்பா கொஞ்சம் உதவி செய்ய நண்பா, நண்பா உண்மைதான் நான் நேரடி வந்திருக்கிறேன், நண்பா என்னோட நண்பனா கேட்கிறேன், நீ உதவி செய்து நண்பா. அப்ப அந்த வார்த்தை அதானே சொல்லுது, வருந்தி கேட்கிற நிமித்தமாவது. கேட்கிற நிமித்தம் என்ன செய்யறான், கொடுக்கறான். இப்ப ஆங்கிலத்தை அழகா சொல்லுது அந்த இடத்துல, நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இம்பார்ச்சுனிட்டி, அந்த இடத்துல வார்த்தை சொல்லுது ஆங்கிலத்துல, ஆங்கில வார்த்தை இம்பார்ச்சுனிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது கிரேக்க பதத்துல மூல பாஷையை போனோம் என்றால் ஷேம்லெஸ்னஸ், ஷேம்லெஸ்னஸ். அதாவது என்ன சொல்லணும்னா, சம்படி ஹூ ஜஸ்ட் செட்ஸ் அசைட் ஆல் சென்ஸ் ஆஃப் ஷேம், எல்லா விதமான அந்த வெக்கம் அந்த நாணம்லாம் தூக்கி வச்சுட்டு முயற்சி எடுக்கிறான். இதுல எப்ப என்ன என்ன நினைச்சுக்குவானோ, தப்பா நினைச்சுக்கோனோ, அப்படிலாம் இந்த வெக்கம் நாணம்லாம் எல்லாம் தூக்கி போட்டு ஓவர் போல்டா தைரியமாக அந்த இடத்துல தான் ஓவர்லி அக்ரஸிவ், மும்முரமாக தைரியமாக மும்முரமாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். தன்னுடைய வெக்கம் நாணம் எல்லாம் தூக்கி போட்டான், எப்படியாச்சும் தன் வீட்டுல வந்தவன கவனிச்சாகணும். அப்ப வருந்தி கேட்கிறான், வருந்தி கேட்கிறான், விடாமப்படியா கேட்கிறான், விடாமச்சுட்டு கேட்கிறான். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த இடத்துல நீங்க நானும் முதல் பகுதியாக ஜபம் எவ்வளவு அவசியம் கத்துக்கிட்டோம் இல்லைங்களா, ஜபம் ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி பார்த்தோம் முதல் பகுதி. இரண்டாவது பகுதியாக சரி நீனும் ஜபிக்கிற, எப்படி ஜபிக்கணும், சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியோட ஜபிக்கணும். அப்ப ஒரு அருமையான ஸ்டோரி, ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதுல முக்கியமாக அந்த மனுஷனை, அந்த மனுஷன் என்ன செய்யறான், வருந்தி கேட்கிற நிமித்தமாவது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது, புரியுதுங்களா. அப்ப நீனும் நானும் என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்துல வருந்தி அதிகமாக போராடி, அதிகமாக ஊக்கத்தோடு, அதிகமாக முயற்சியோடு, அதிகமாக விடாமுயற்சியோடு, ஊக்கத்தோடு, அந்த இருதயம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபிக்கிறேங்கிற எப்படி ஜெபிக்கிற, இதோ இந்த மனுஷனை போல வருந்தி கேட்கிறியா, அதிகமா ஊக்கத்தோடு விடாமுயற்சியோடு போராடி ஜெபிக்கிறாயா. இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அருமையான பகுதியில ஒரு நாலு காரியம் கத்துக்கொள்ளலாம், ஒரு நாலு குறிப்பு. அங்க பாருங்களேன், இந்த வருந்தி கேட்கிறான்னு சொல்லும் பொழுது, வருந்தி கேட்கிறான்னு சொல்லும் பொழுது அங்க என்ன அடங்கியிருக்குது, என்ன ஏதா என்ன அடங்கியிருக்கு. அப்ப இந்த நாலு காரியமும் நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கணும், அது இருந்தாதான் நம்மளும் வருந்தி கேட்க முடியும், புரியுதுங்களா. இந்த இந்த கதையில ஒரு நாலு காரியம் அடங்கியிருக்கு. இங்க இங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல முதலாவது குறிப்பு, அவன் தன்னுடைய தேவைய உணர்ந்திருந்தான், தன்னுடைய தேவைய உணர்ந்திருந்தான். தன்னுடைய தேவை என்ன தேவை, வீட்டுக்கு வந்திருக்கிறவன்ட்ட தேவையை சந்திக்கணும், அவன்கிட்ட என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லை, புரியுதுங்களா. அப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவன்கிட்ட அவனை சந்திக்கிறதுக்கு, அவனை கவனிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப ஒரு தேவை உடையவனா இருக்கிறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவை உடையவனா இருக்கான். அப்ப அவனுடைய இருதயம் அந்த தேவையை உணர்ந்ததுனாலதான் போய் வருந்தி கேட்கிறான், புரியுதுங்களா. தேவையை உணர்ந்த, ஐயோ உதவி செய்யும், இந்த சமயத்துல ஒண்ணுமே இல்ல, எனக்கு உதவி செய்யும், உன்னைதான் நம்பி வந்திருக்கேன், உன்னைதான் நாடி வந்திருக்கேன், எனக்கு உதவி செய்யும், நண்பா என்னை விட்டுட்டாதரும், எனக்கு உதவி செய்யும், அட்லீஸ்ட் எனக்கு உதவி செய்யும், உன்னைதான் நம்பி வந்திருக்கேன்னு சொல்லி வருந்தி கேட்கிறான். அப்ப இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய தேவையை உணர்ந்து ஜெபிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தன்னுடைய தேவையை உணர்ந்து உணர்றதே இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் போதும், இது போதும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கனால அந்த தேவை உணராதபடி ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி கெஞ்சி கேட்காத இருதயத்தை கொண்டு வாழ்றாங்க, புரியுதுங்களா. அப்ப நம்முடைய தேவை என்ன, ஐயோ நான் இவ்வளவு ஆத்மாவில வரியவனா இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஆத்மா வரிய நிலையில இருக்கா இல்லையா, மென்டலி பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி வி ஆர் டோட்டலி டெஸ்பரேட். நம்மளுடைய மனித ரீதியாக, நம்முடைய உடல் ரீதியாக, நம்முடைய சரீர ரீதியாக, நம்முடைய ஆவிக்குறை ரீதியாக நாம் மிகுந்த தேவையுள்ளவர்களா இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றது, நானா கேட்கணும்னு ஆடுறதுல இல்ல. நம்முடைய வாழ்க்கையில நாம் மிகுந்த குறைவுள்ளவர்களா இருக்கிறோம், நம்முடைய தேவையை அதிகமாக சந்திக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட தேவையை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்துல நோக்கி வரணும். எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கோ சொல்லுவான் என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில மதியனா இருக்கிறான், முட்டாளா இருக்கிறான், அவன் விழுந்து போகிறவனா இருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல முக்கியமாக இந்த பகுதியில இந்த கதையில நம்ம கத்துக்க முடியாத காரியம், அதுல நாலு குறிப்பு. அவன் வருந்தி நிமித்து வருந்தி கேட்கிறான், வருந்தி கேட்கிறான். அப்ப வருந்தி கேட்கறதுக்கு என்ன காரணம், என்ன சம்திங் இருந்தது? அவன் முதலாவது தன்னுடைய தேவைய ஒண்ணுதான். இன்னைக்கு நீ உன்னுடைய தேவை என்ன? இன்னைக்கு முதலாவது உன்னுடைய தேவை என்ன சிந்திச்சு பாரு. முதலாவது உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய ஆத்மா தேவையை சிந்திச்சு பார்த்தாயா? எனக்காவது உன்னுடைய தேவையை உணர்ந்தாயா? காசு பணம் முக்கியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உன்னுடைய ஆத்மாவை சிந்திச்சு பார். இன்னைக்கு நீ மரிச்சா எங்க போவ? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி, இயேசு என்று கடவுளை அண்டி கொள்ளாதபடி இன்னைக்கு நீ மரித்தால் எங்க போவ? இன்னைக்கு ஆத்மா பாவத்துல விழுந்து போய் கிடக்குது. இன்னைக்கு நம்முடைய ஆத்மா பாவத்துல நாச மோசத்துல விழுந்து போய் கிடக்குது. இந்த பாவ ஆத்மா மன்னிக்கப்படணுமா இல்லையா? இந்த பாவ ஆத்மா இயேசுக்குள்ள வரணுமா இல்லையா? அப்ப இந்த பாவத்துல விழுந்து போடுற ஆத்மா ரட்சிக்கப்படணும். இதுதான் முக்கிய தேவை. புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பாவத்துல விழுந்து போன ஆத்மா ரட்சிப்புக்குள்ள வரும்படியாக அந்த கடவுளை நோக்கி வருந்தி கேட்கணும். நீ ரட்சிக்கப்படாதபடி இருப்பா என்றால், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாதபடி இருப்பா என்றால், உன்னுடைய முதல் முக்கியமான தேவை எதுங்க? உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படணும், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும். அப்ப அந்த தேவையை உணர்ந்து ஆண்டவர்ட்ட வரணும். ரட்சிக்கப்பட்டிருப்பா என்றால் உன்னுடைய வாழ்க்கையோட தேவையை உணரணும். ஐயோ, நான் எவ்வளவு வறியவனா இருக்கிறேன், ஆத்மாவில எவ்வளவு நொந்து இருப்பை கிடக்கிறேன், ஐயோ இன்னும் நான் நிறைய கத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குது, இன்னுமா நிறைய ஆண்டவருக்குள்ள எழும்ப வேண்டிய காரியங்கள் இருக்குது, இன்னுமா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாத காரியங்கள் இருக்குது, எவ்வளவு தேவை உள்ளனா இருக்கிறேன்னு சொல்லி உணரணும். அப்படி உணர்வு இருந்தா தான் என்ன செய்யற, வருந்தி கேட்கிறான். அப்ப நீ ஜெபிக்கிற முதலாவது பார்த்தோம். இரண்டாவது, சோந்து போகாமல் எப்பொழுதும் விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டும். அப்ப சோந்து போகாமல் விடாமுயற்சியோடு ஜெபிப்பா என்றால், இந்த அருமையான இடத்துல அன்றா இயேசுக்கு ஒரு அருமையான ஒரு குட்டி கதையை சொல்றாரு. அந்த இடத்துல அந்த சிநேகிதனை குறித்து பேசுறாரு. அந்த சிநேகிதன் ஒரு முக்கியமான காரியத்தை செய்யறான், வருந்தி கேட்கிறான். அந்த வருந்தி கேட்கறதுக்கு என்ன காரணம் இருந்ததுன்னு சொல்லி ஒரு நாலு குறிப்பு. முதலாவது தன்னுடைய தேவையை உணர்ந்தான். இரண்டாவதாக, அந்த தேவை யாருக்கு, அந்த தேவை யாருக்கு இருந்தது? இந்த காரியத்தை கத்துக்கொள்ள முடியாத காரியம், தன்னுடைய நண்பனுக்கு, நம்முடைய தன்பையன், தன்னுடைய நண்பனுடைய தேவையை சந்திக்கும்படியாக. அங்க அந்த இடத்துல தானே பாக்குறோம், தன்னுடைய நண்பனுடைய தேவையை சந்திக்கும்படியாக. அப்ப இங்க பாக்குறோம் முக்கியமாக அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில, அதாவது தன்னுடைய தேவை இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். தன்னுடைய தேவை இருந்தாலும், தனக்கு பசியா இருந்துச்சுன்னா நிச்சயமா அவன் கொஞ்சம் அடுத்த நாள் வரைக்கும் காலையில காத்திருந்திருப்பான் இல்லைங்களா? அடுத்த நாள் வரைக்கும் காத்திருக்க தப்பே இல்லை. ஆனா யாருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியதாச்சு? தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய. அப்ப அந்த இடத்துல முக்கியமா கவனிக்கணும், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நம்முடைய தேவை வைக்கிறது தப்பு இல்லை, ஆனா நம்முடைய தேவையை காட்டிலும் பிறருடைய தேவை எத்தனையோ பேர் இருக்காங்க. முக்கியமாக நம்ம சுற்றில எத்தனையோ தேவையில்ல ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. முக்கியமாக அந்த ஆத்மா தேவையை நம்ம சந்திக்கணுமா இல்லையா? முக்கியமாக அவர்கள் எதுக்குள்ள வரணும்? முக்கியமா யாரை அவங்களுக்கு கொடுக்கணும், எதை அவங்களுக்கு கொடுக்கணும்? இயேசுவை காமிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற எத்தனையோ தேவையில்ல ஆத்மாக்கள் எதை காமிக்கணும்? நம்ம இயேசுவை காமிக்கணும். எதை கொடுக்கணும்? இயேசுடைய ரட்சிப்பை கொடுக்கணும். இயேசு ரட்சிப்பின் வழியை காமிக்கணும். அப்ப எவ்வளவு தேவையில்ல, நம்ம சுற்றி இருக்கிற எத்தனையோ தேவையில்ல ஆத்மாக்கள் எங்க போயிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், சபையா எழும்புறோம், இன்னைக்கு சபைக்கு வெளியில எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்காங்க, அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இயேசுவை அறியாதபடி பாவத்தையும் பாவ நாசமோசத்தையும் எதுவுமோ கடவுளை நம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவையுள்ள மக்களா இருக்கிறாங்க? அப்ப மத்தவங்களை குறித்து நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? மத்தவங்களுடைய காரியங்களை குறித்து பாரப்படணுமா இல்லையா? அப்ப இதுதான் அங்க பாக்குறோம். ஐயோ, என்னுடைய நண்பன் தேவையை சந்திக்கணும், ஐயோ என்னுடைய நண்பனுடைய தேவையை சந்திக்கணும். ஆகவே அந்த நண்பனுடைய தேவையை உணர்ந்தான், அதனால அவன் வருந்தி கேட்டான். புரியுதுங்களா? மூணாவது குறிப்பு, யாருக்கிட்ட போனான்? மூணாவது குறிப்பு, யாருக்கிட்ட போனாங்க? யாருக்கிட்ட போனான்? தெரியாத நபர்கிட்ட போனானா? முதல் முதலா அந்த நண்பனை சந்திக்கிறவனா இருந்தானா? அவ யாரா இருந்தான்? நண்பன், சிநேகிதனிடத்தில் போனான். ஆல்ரெடி he established a relationship, he had a good relationship. புரியுதுங்களா? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்தான். அதாவது அந்த இடத்துல, அந்த இடத்துல அதான் பாக்குறோம். அப்ப பாக்குறோம், ஏற்கனவே நண்பனாய் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நண்பனிடத்துல, ஒரு சிநேகிதனிடத்துல போய் கேட்கிறான். புரியுதுங்களா? அப்ப என்ன இருக்கும், ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குமா இல்லையா? ஒரு ஃபெமிலியாரிட்டி, ஏன்னா அறிமுகமாயிட்டான், இருக்குமா இல்லையா? புரியுதா? அப்ப இந்த இடத்துல மூணாவது குறிப்பு என்ன பாக்குறோம், வருந்தி கேட்கிற நிமித்தம் சொல்லி பார்க்கும் பொழுது, அது அப்ப ஏற்கனவே அது யாரு, என்னுடைய நண்பன், ஏற்கனவே பழக்கப்பட்ட நண்பன், அறிமுகமான நண்பன், அவனை பத்தி தெரியும். அதனாலதான் அவன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி அறிமுகப்படுத்தி போகல, ஏற்கனவே பழக்கப்படுத்த அறிமுகமான நண்பன் எடுத்த போய் கேட்கிறான். அதனாலதான் அவன் வருந்தி கேட்கிறான். அப்ப அந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபெமிலியாரிட்டி அறிமுகம், ஒரு நல்ல பழக்கம் இருந்திருக்கும். அப்ப என்ன பாக்குறான், அங்க இந்த இடத்துல ஒரு நண்பனாய் அங்க இடத்துல போகும்பொழுது தைரியமா போய் கேட்பானா இல்லையா, தைரியமா கேட்பானா இல்லையா, தாராளமாய் தைரியமாய் முகம் அந்த இடத்துல ஒரு கஷ்டப்படாதபடி ஒரு சிரமம் பார்க்காதபடி அந்த இடத்துல எழவே இருக்காது. அப்ப என்ன பாக்குறான், ஏற்கனவே நண்பனாய் பழகிட்டான். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில மூணாவது குறிப்பு என்ன கத்துக்கொள்றோம், இன்னைக்கு நீனும் நானும் இயேசுவின் பிள்ளையா, இயேசுக்குள்ள வந்துட்டோம் என்றால் நம்முடைய நாம யாரை நோக்கி கூப்பிட வேண்டும், அந்த இயேசு ஆண்டவர் இந்த பரமபிதாவை நோக்கி கூப்பிடுறோம். அப்ப அவருக்கும் எனக்கும் என்ன ஆயிடுச்சு, அறிமுகம் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அந்நியனா இருந்தேன், ஒரு காலத்துல பாவியா இருந்தேன், துரோகியா இருந்தேன், நன்றி கட்டவனா இருந்தேன், அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு நான் இயேசுக்குள்ள வந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும் ஆண்டவர் கத்துத்தராரு, ஜெபிக்கவே கத்து கொடுத்துட்டாரு. அப்படி ஜெபிக்க கத்து கொடுக்கும்போது நான் சும்மா இருக்க முடியுமா, அப்ப நான் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும் மாத்திரமில்ல சோந்து போகாம உறுதியா சோந்து போகாம விடாமையோடு ஜெபிக்கணும். ரெண்டாவது பகுதி வரும், அப்ப அருமையான ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி காமிக்கிறாரு. அப்ப அந்த கதையிலே அருமையான நாலு குறிப்புகள், முதலாவதாக தன்னுடைய தேவையை உணர்ந்தான், இரண்டாவதாக யாருடைய தேவையை சந்தித்தான், பிறருடைய தேவையை சந்தித்தான், மூணாவதாக யாருகிட்ட போனான், தன் ஏற்கனவே பழக்கப்பட்ட நண்பன்கிட்ட போனான். அப்ப அவனுக்கும் அவனுக்கும் அந்த இவனுக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருக்காதா. அப்ப இன்னைக்கு நீ சொல்லு, இன்னைக்கு நீனும் நானும் எவ்வளவு வருந்தி கேட்கணும், எவ்வளவு விடாமுயற்சியோடு கேட்கணும். அப்ப விடாமுயற்சியோடு கேட்கறதுக்கு எது முக்கிய காரணமா அமைகிறது, பர்சனல் ரிலேஷன்ஷிப். நல்லா புரிஞ்சுக்கோ, பர்சனல் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நீ இயேசுவை அறிந்து கொண்டேன்னு சொல்லுவா என்றால், இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டேன் சொல்லுவா என்றால், இயேசுதான் என் கடவுள் சொல்லுவா என்றால், ஒரு காலத்துல இயேசுக்கு வெளியில இருந்த அந்நியனா இருந்த துரோகியா இருந்த நன்றி கெட்டவனா இருந்த பாவியா இருந்த பாவத்துல பாவ நாசவசத்துல அழிஞ்சு போய் வழங்க முடியாத நரகத்துக்கு போயிட்டு இருந்த, இன்னைக்கு இயேசுவின் பாவ மன்னிப்பை பெற்று இயேசுக்குள்ள வந்துட்ட, நவ் யூ காட் எ குட் ரிலேஷன்ஷிப், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட விதத்துல ஒரு உறவு, நெருங்கிய உறவுக்குள்ள வந்துட்ட. இதோ அவன் அப்படித்தானே செஞ்சான், ஏற்கனவே ஒரு நண்பன், பழக்கப்பட்ட நண்பன் இடத்துல போனான், புது நண்பன் இல்ல. அப்ப இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், நம்ம நம்முடைய கடவுள் யாருங்க, ஒரு அந்நிய கடவுளா, ஏதோ வினோதமான கடவுளா, புரியாத கடவுளா, பழக்கம் இல்லாத கடவுளா, பழக்கம் இல்லாத நபரா, புரியுதா. அப்ப புரியுதா, உன்னுடைய பாவத்துக்காக உன்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், நம்முடைய சொந்த குமார் இந்த உலகத்தை அனுப்பினார், மனுஷனாக மனுஷ சாயலாக பாவ மாம்ச சாயலாக உன்னுடைய பாவத்தை போக்கும்படியாக அவர் தன்னுடைய பயங்கரமான அந்த ஆக்கினியை சுமந்தார். நீ மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறிச்சார். அப்ப உன்னுடைய இடத்துல அவர் மறித்து உன்னை ரட்சித்தார், உன்னுடைய பாவத்தை மன்னித்தார், உன்னுடைய பாவத்தை மன்னித்தது மாத்திர உடைய சொந்த பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப பிள்ளையாண்டான் அந்த கடவுளுக்கு ஒரு நெருங்கிய உறவு வந்துட்டா இல்லையா, நெருங்கிய உறவு வந்துட்டா இல்லையா, புரியுதா. அப்ப எவ்வளவு அதிகமா வருந்தி கேட்கணும், எவ்வளவு அதிகமா வருந்தி கேட்கணும், எவ்வளவு அதிகமா தைரியமா கேட்கணும். அதனாலதான் ஒரு அருமையான வசனம் சொல்லுது, ஓ நாம் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியே பெறாமல். ஒரு காலத்துல பயந்துட்டு இருந்தோம், ஒரு காலத்துல நமக்கு தெரியல கடவுள்னா என்னன்னு தெரியல, பபான்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நான் இயேசுக்குள்ள வந்துட்டேன், இயேசு பாவனுக்கு பெற்றேன், இன்னைக்கு தைரியமா அவருடைய சமூகத்தை நின்று ஜபம் பண்ணுவதுக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்துட்டாரு, புரியுதுங்களா. அதனாலதான் ரோமர் புஸ்தகம் 8 சற்று பாருங்க, இந்த லூக்கா பார்த்தோம், இந்த லூக்கா புஸ்தகம் பத்திரமா வச்சுக்கோங்க, அடுத்த பக்கம் பாருங்க, ரோமர் புஸ்தகம் 8 அங்க பாருங்க, இவன அழகா சொல்லுது, ரோமர் புஸ்தகம் 8:216 பக்கம் இவன அழகா சொல்லுது, கவனிச்சீங்களா, ஒரு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில இயேசுக்குள்ள வந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்றாரு, 216 பக்கம் 8:15 அங்க பாருங்க, அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திரசுவாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமாங்க, ஒரு காலத்துல நான் அந்நியனா இருந்தேங்க, இன்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு காலத்துல அந்நியனா இருந்தேன், இன்னைக்கு நான் இயேசுக்குள்ள வந்துட்டேன், எங்க கவனிங்க, இயேசுக்குள்ள வந்துட்டேன், இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்தேனா, இன்னைக்கு நான் என்ன செய்யேன், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம தைரியமா அவட்ட கிட்டி சேர்றேன், அப்பா பிதாவே சொல்லி கூப்பிடுறேன், எனக்கு அந்த புத்திரசுவாரத்தின் ஆவி கூட நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன், இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளை ஆயிட்டேன், இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா நான் தைரியமா கூப்பிடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உரிமை கொடுத்துட்டாரு. அப்ப எவ்வளவு அதிகமாக தைரியமா அவர்கிட்ட வருந்தி கேட்கணும், பிகாஸ் ஐ காட் எ குட் ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு அருமையான ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துட்டேன் நான். அப்ப நான் எவ்வளவு அதிகமா வருந்தி கேட்கணும், எவ்வளவு அதிகமா சோர்ந்து போகாம தொடர்ந்து விடாப்படியா ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கிறோமா, புரியுதுங்களா. அப்ப நம்ம என்ன செய்யணும், அதனாலதான் அங்க பாருங்க, எபிரேயர் புஸ்தகத்துக்கு வாங்க, அடுத்த புஸ்தகம் எபிரேயர் புஸ்தகம் பக்கம் 4 எபிரேயர் புஸ்தகம் 301 பக்கம் 301 பக்கம் பாருங்க, எபிரேயர் 4 ஏழு அழகா சொல்லுது, கவனிச்சீங்களா, 15-16 எபிரேயர் 4:15-16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதீபிக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்
கவனிக்கிறீங்களா? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். எப்படிங்க, எப்படி சேரணுமா? தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கணும். அவர் கிருபைக்கு ஊற்று காரண கத்தரா இருக்கிறார். அவர் கொடுங்கோல் ஆட்சி செய்யற, அவர் கொடுமை ஆட்சி செய்யல, அவர் கொடூரமான ஒரு மன்னனர் இல்ல, அவர் பயங்கரமான கொடூரமான கொடுமைப்படுத்துறவரா இல்ல, அவர் கிருபாசன தண்டை. அப்ப கிருபைக்கு ஊற்று காரண கத்தராகிய கிருபாசனத்துல தைரியமாக்கிட்டு சேர கடவுள் வசனம் சொல்லுது. அப்ப நீனும் நானும் எவ்வளவு அதிகமா மும்முரமா ஊக்கமா உற்சாகமா தொடர்ந்து விடாப்பிடியா சோர்ந்து போகாம ஜோமனுமா இல்லையா, ஜோமனுமா இல்லையா? மூணு குறிப்பு பார்த்தோம் இந்த கதையில. ஒண்ணு, அவனுடைய தேவையை உணர்ந்தான், அதனால வருந்தி கேட்கிறான். ரெண்டு, மற்றவருடைய தேவையை உணர்ந்தான் இல்லைங்களா? அந்த தேவை யாருடைய தேவையா இருந்துச்சு? மற்றவருடைய தேவை. தன்னுடைய தேவைன்னா அடுத்த நாள் காலை வரைக்கும் காத்திருந்துக்கலாம், அடுத்த நாள் காலையில எழுச்சி போய் கேட்டுக்கலாம். ஆனா அந்த வந்துட்டான், தன்னுடைய பிறருடைய தேவையை உணர்ந்தனால வருந்தி கேட்கிறான், சரிங்களா? மூணாவது, மூணாவது யார்கிட்ட போனா? ஏற்கனவே பழக்கப்பட்ட சிநேகத்தினிடத்துல போனா. இன்னைக்கு நாமும் கூட, நாம இயேசு ஆண்டவர் நம்மோடு கூட, நம்முடைய உறவு, நம்முடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப், அருமையான தனிப்பட்ட உறவை கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நாடி தைரியமா கேட்கலாமா இல்லையா? அவர் என்ன அணியரா, இன்னைக்கு பழகுனாரா? ஆண்டர் இன்னைக்கு நம்ம ரச்சித்து நம்முடைய பிள்ளையாக, நம்முடைய பிள்ளையாக நம்மை மாற்றிருக்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே அறிமுகமானை, ஏற்கனவே அவரை குறித்து அறிந்து இயேசுவை குறித்து நம்ம தெளிவா அறிந்திருக்கும் பொழுது நம்ம தைரியமா கேட்கலாமா இல்லையா? நீ பயப்படும் அவசியமே இல்லை. ஆகவே இன்னும் உற்சாகமா தைரியத்தோடு விடாமச்சோடு கேட்கணும். கடைசியாக அந்த கதையில பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பெரிய வித்தியாசம் அந்த கதையில நாலாவது குறிப்பு. ஏன் அவன் வருந்தி கேட்டான், ஏன் அவன் வருந்தி கேட்டான்னு சொல்லி அதுல காரணம் மூணு குறிப்பு பார்த்தோம். நாலாவது குறிப்பு என்ன தெரியுமா? பெரிய வித்தியாசம். அந்த இடத்துல அந்த கதையை படிச்சோமா இல்லையா? அங்க என்ன பாக்குறோம்? அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அந்த தன்னுடைய சிநேகிதன் என்ன வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தான்? அந்த சிநேகிதன் வீட்டுக்கு போறான்ல, வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தான்? தூங்கிட்டு இருந்தான். ஆனா நம்முடைய கடவுளோ தூங்குற கடவுளா? அவர் தூங்குறதும் இல்லை, இஸ்ரே விலை காக்கிற உறங்கும் இல்லை, தூங்குறதும் இல்லைங்கிற. அவர் என்னைக்கும் உறங்க மாட்டார். அவர் எந்த நேரத்திலும் அங்க பாருங்க, எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் அந்த இடத்துல அவர் அப்படிப்பட்ட கடவுள் அல்ல. அப்படி அது மாத்திரம் அல்ல, நம்ம இங்க பாக்குறோம் அந்த இடத்துல ஐயோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு போலாமா? இல்ல, ஒரு மனிதன் எடுத்த போகும்போது ஐயோ என்ன ஆகுமோ, டிஸ்டர்ப் ஆகுமோ அப்படின்னு நினைச்சு போயிருந்திருப்பான். ஆனா அவரோ அப்படிப்பட்டவர் அல்ல, எந்த நேரத்திலும் போகலாம். அது மாத்திரம் அல்ல, அந்த இடத்துல ஐயோ நமக்கும் அவனுக்கும் இந்த சிநேகம், இந்த உறவு கொஞ்சம் 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 பாதிப்பாயிருமே, இந்த சமயத்துல போய் கேட்கலாமா அப்படிலாம் யோசிக்கலாம் இல்லைங்களா? ஆனா அப்படி இல்ல, கடவுள் இடத்துல வைத்திருக்கிற சிநேகம், உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவே பாடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படியான ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு, புரியுதுங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த கதையில நம்ம பாக்குறோம், நீ எவ்வளவு அதிகமா முயற்சி எடுத்து எவ்வளவு அதிகமா ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டியதா இருக்கிற இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ கவலைகள், எத்தனையோ சோதனை, எத்தனையோ போராட்டங்களை கடந்து போற, நீ மும்மரமா உற்சாகத்தோடு ஜெபிக்க வேண்டிய மனுஷனா இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த கதையை சொல்ற, அதனாலதான் இந்த அருமையான ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டு பேசுறாரு. அப்ப இன்னைக்கு நம்முடைய தேவையை உணர்ந்து நாம் வருந்தி கேட்க வேண்டும், தேவனுடைய சமூகத்துல நோக்கி ஜெபிக்க வேண்டும். நாம் மற்றவருடைய தேவையை பாக்குறோம், எத்தனை அருமையான தேவை உள்ள பிள்ளைகள் பாதத்தில் விழுந்து போய் கிடக்குறாங்க, அந்த பிள்ளைகளை ஆத்துமா ரட்சிக்கப்படணுமா இல்லையா? அப்ப அவருடைய தேவையை உணர்ந்து நம்ம அவன்கிட்ட வருந்தி கேட்கணும். யார்கிட்ட போறோம், யார்கிட்ட போறோம்? ஏற்கனவே பழக்கப்பட்ட, ஏற்கனவே அன்பு கொண்ட, ஏற்கனவே சர்வ வல்லமை கொண்ட அருமையான அன்பான கடவுள்கிட்ட போறோம், புரியுதுங்களா? புதிதா அல்ல அவரு, புதிதான நபர் அல்ல. நீ தைரியமா அவர்கிட்ட கிட்டி சேரலாம். நாலாவதாக, அந்த மனுஷனுக்கு கடவுளுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அந்த மனுஷனும் தூங்கிட்டு இருக்கான், ஐயோ டிஸ்டர்ப் ஆகுமே நினைக்கலாம், ஐயோ ரிலேஷன்ஷிப் பாதிக்குமே, உறவு பாதிக்கும் நினைக்கலாம். ஆனா அவர்கிட்ட போகும்போது அப்படி அல்லவே அல்ல. ஆகவே நீ தைரியமா எந்த நேரம் கூட கிட்டே சேரலாம், எந்த நேரமும் அவர் அப்ரோச் பண்ணலாம். இன்னைக்கு சபரிமலைங்கிறாங்க, ஐயப்பன் சாமிங்கிறாங்க, இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வைக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த கடவுளை போய் தரிசிக்க முடியுமா? அதுவும் கூட்டம்னா கூட்டம், அந்த கூட்டத்துல எத்தனை பேர் அடிபட்டு வராங்க. இன்னைக்கு ஆண் பெண் வித்தியாசம் பாக்குறாங்க, குறிப்பிட்ட ஆண்கள் மட்டும்தான் போகணும், பெண்ணெல்லாம் போக கூடாதுன்னு தடா போடுறான். டைம் காலையில எத்தனை மணி, எத்தனை மணி இல்லைன்னா நட சாத்தப்படுங்கிறான், இத்தனை தேதி வரைக்கும் தான் இல்லைன்னா கோயிலுக்கு போகவே முடியாது, கும்பிட முடியாது. என்னங்க அக்கிரமம்? கடவுள் என்று சொன்னாலே, கடவுள் என்று சொன்னாலே, ஓ நம்முடைய கடவுள் அப்படியே அல்ல, நம்முடைய கடவுள் அப்படியே அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? அந்த கடவுள் சொல்ல போனா இஸ் ஆல்வேஸ் அவைலபிள், இஸ் ஆல்வேஸ் அவைலபிள், அவைலபிள் அட் எனி டைம், இஸ் அப்ரோச்சபிள், இஸ் லவ்விங் கிரேசியஸ், இஸ் மர்சிஃபுல் காட். நம்முடைய கடவுள் இரக்கம் உள்ளவர், எனி டைம் அப்ரோச் பண்ணலாம், எனி டைம் அவரை அண்டி கொள்ளலாம், எனி டைம் அவரை நோக்கி கூப்பிடலாம். இந்த டைம் அந்த டைம்லாம் இல்ல, ஆண் பெண் வித்தியாசம்லாம் இல்ல, புரிந்துதா?
நம்முடைய கடவுள் அப்படிப்பட்டவராக இருக்கும் பொழுது நீனும் நானும் எவ்வளவு அதிகமா ஊக்கமா தைரியமா அவருடைய கிருபாசனத்துல சேரணும், சேரணுமா இல்லையா? தாமஸ் குட்வின் சொல்லி, தாமஸ் குட்வின் சொல்லிட்டு ஒரு அருமையான இங்கிலீஷ் பூரிட்டன், இங்க அருமையான ஒரு இங்கிலீஷ் தூய்மைவாதி, இங்கிலீஷ் பியூரிட்டன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? When you pray, you literally can go to God and say what's on your heart and claim his promise. In fact, you can demand that he be faithful to his promise. அவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும் பொழுது லிட்டரலா அவருடைய சமூகத்துல போ, உன்னுடைய இறுதியில் இருக்க எல்லாத்தையும் சொல்லு, அவருடைய சொன்ன வாக்குத்தை கிளைம் பண்ணு, உரிமை பாராட்டு, சொல்லி ஜெபம் பண்ணு. அவிதமாக எந்த நேரத்தில் எந்த வேலையிலும் போய் ஜோபிக்கலாங்கிறாரு. அதே சமயத்துல இன்னொரு அருமையான தேவ மனிதன் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அருமையான ஒரு தேவ மனிதன் சொல்றாரு, டோன்ட் லீவ் ஹிம் அலோன், தனியா அவரை விடாத, pester him with his own promise. அவருடைய சொந்த வார்த்தை, அவர் கொடுத்த சொந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொந்தரவு பண்ணு. Tell him what he was said. Tell him what he has said he is going to do. அவர் சொன்ன, அவர் செய்ய போறது என்ன, செய்ய என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பிடிச்சுக்கோ. Quote the scripture to him. Quote the scripture to him. அவர் சொன்ன ஸ்கிரிப்சரை கோட் பண்ணி சொல்லு ஜபத்துல. ஆவே, நீ எவ்வளவு அதிகமா ஊக்கத்தோடு ஜெபிக்க வேணும், எவ்வளவு அதிகமா ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு ஜெபிக்க வேணும், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபிக்க வேணும். அவர் சொன்னார், இந்த வேதத்தில் அவர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் எழுதி கொடுத்திருக்காரு. நீ அதை பிடிச்சு கொண்டு ஜெபம் பண்ணலாம். அன்றே சொன்னீரே, அன்றே சொன்னீரே, நீ சொன்னபடியே செய்தலும் சொல்லி கேட்கலாமா இல்லையா? அன்றே இதோ இந்த நாள்ல என்னோட பேசினரே, இந்த பேசின வார்த்தைகள் என்னோட செய்யும், அழகா சொல்லாமா இல்லையா? அதனாலதான் கடைசியாக நான் பார்த்து முடிக்க போறோம், தொடர்ந்து விடாமீச்சோடு ஜெபிக்கிற ஜெபம் வீணல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூணாவது பகுதியாக, முதல் பகுதியா பார்த்தோம் ஜெபம் எவ்வளவு அவசியம் சொல்லி பார்த்தோம். இரண்டாவது பகுதியாக நீனும் நானும் தொடர்ந்து சோர்ந்து போகாம ஜெபிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். மூணாவது பகுதியாக விடாமையோடு சோர்ந்து போகாம ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோதும் வீணல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, வீண் போகவே போகாது. நீ தொடர்ந்து விடாமையோடு ஜெபிக்கிறாயா, அவரை தொந்தரப்படுத்துறாயா, அவருடைய கொடுத்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அன்னவரே சொன்னீங்களே எனக்கு செய்யும், நான் உமது அண்டி வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய சொல்லி விடாபடியா ஜெபிக்கிறாயா, அவருடைய சமூகத்துல நாடி ஓடி ஜெபிக்கிறாயா? அப்படியா ஜெபிக்கிற ஜெபம் வீணல்ல. இங்க பாருங்க, மூணாவது பகுதியா கடந்து நம்ம பார்த்து முடிக்க போறோம். அங்க பாருங்க, என்ன அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு பாருங்களேன். லூக்கா புஸ்தகத்துக்கு வாங்களேன். லூக்கா புஸ்தகம் 11 லூக்கா புஸ்தகம் 11 9 வசனம் பாருங்களேன். என்ன ஒரு அருமையான வசனம் சொல்றாரு. லூக்கா 11:98 பக்கம், லூக்கா புஸ்தகம் பின்னாடி 98 லூக்கா 11:9 வசனம் அவர் என்ன சொல்றாரு? அப்படியாக ஜெபிக்க ஜெபம் வீணல்ல அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக வலியுறுத்தி பேசுறார். 9 வசனத்துல மேலும் நான் உங்களுக்கு சொல்லுறதாவது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எப்படிங்க? மேலும் நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்லிட்டாரு, எப்படி வருந்தி கேட்டான்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லி காமிக்கிறாரு. அது மாதிரி நானும் நம்மளும் வருந்தி கேட்கணும், சோந்து போகாம ஜெபிக்கணும்னு சொல்லி கத்துக்கிட்டோம். அப்படி சோந்து போகிற ஜெபிக்கிற ஜெபம் வீணல்லன்னு சொல்லி தெல்ல தெளிவாக ஆண்டவர் மறுபடியும் பேசுறாரு. அப்ப 9 வசனத்துல தெல்ல தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேலும், மேலும் சம்திங் இருக்குது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுறதாவது. அண்ட் ஐ சே அன்டு யூ, and I say unto you, நான் உங்களுக்கு சொல்லுறதாவது. அப்படி என்ன சொல்றாரு? ஒரு divine authority. அந்த இடத்துல அதான் படிக்கிறோம், மேலும் நான் உங்களுக்கு சொல்லுறதாவது என்று சொல்ற வார்த்தை என்ன சொல்லுது? It means emphatic position. அது என்ன அர்த்தம் சொல்லுது? I say unto you என்று சொல்லும் பொழுது this is a voice of absolute divine authority. யார் சொல்றா? மேலும் நான் உங்களுக்கு சொல்லுறதாவது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். புரியுதுங்களா? I say unto you அப்படி என்ன அர்த்தம்? ஒரு இட் சேஸ் த வாய்ஸ் ஆஃப் டிவைன் அத்தாரிட்டி. ஒரு தெய்வீக அதிகாரத்தோடு அந்த கடவுள் ஆழமா சொல்றாரு. எம்பதிக் பொசிஷன் அந்த இடத்துல பாக்குறோம். தெய்வீக அழுத்தமாக அதிகாரத்தோடு அந்த கடவுள் பேசுறாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? அதாங்க முக்கியமானது. அவர் என்ன சொல்றாரு? மேலும் நான் உங்களுக்கு சொல்லுறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்ன அருமையான வார்த்தை கவனிச்சிங்களா? என்ன அருமையான வாக்கு தத்துவம் கவனிச்சிங்களா? இது அருமையான உண்மையான வாக்கு தத்துவம். என்ன மகத்தான வாக்கு தத்துவம்! ஒரு கிறிஸ்துவனுக்கு ஆண்டு கொடுத்துற வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேளுங்கள் என்ற பதம் ஒரு ஃபர்ஸ்ட், ஆஸ்க், அப்புறம் சீக், தேடுங்கள், அப்புறம் என்ன சொல்றாரு? தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து, அதாவது கிரேக்க பதத்துல ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரசன்ட் இம்பரேட்டிவ்னு சொல்லிட்டு அந்த இலக்கணத்துல பாக்குறோம். அப்ப இங்க பாக்குறோம் முதல் ஒரு பேசிக், அடுத்து என்ன செய்யறோம், தேடுறான். தேடுறான்னு சொல்லும் போது ஒரு பிரயாசப்படுறான், புரியுதுங்களா? மூணாவது காரியம் தட்டுறான், ஆழமா தட்டுறான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மூணு பகுதியுமே ஒன் பை ஒன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதா? ஆஸ்க், தேடுற, ஃபர்ஸ்ட் கேட்கிறான், அதுக்கு அடுத்தபடியாக தேடுறான். தேடுறதுன்னு சொல்ல முடியாத ஒரு பிரயாசம் இருக்குதா இல்லையா? அப்ப ஜபத்துல இந்த மூணு காரியம் அடங்கியிருக்குது. கேட்கிறான், கொஞ்சம் ஒருபடி மேல ஸ்ட்ரை பண்றான், பிரயாசப்படுறான், தேடுறான். மூணாவது நோக், தட்டுங்கள். அப்ப இன்னும் பலத்தோடு பரலோக கதவை தட்டுகிறான். இப்ப இந்த அருமையான உண்மையான வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு இன்னைக்கு நீனும் நானும் கேட்க வேண்டுமா இல்லையா? கேட்க வேண்டுமா இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, மேலுமாக என்ன சொல்லி முடிக்கிறாரு பாருங்க, அழகா பத்தொன்பதாம் அந்த பத்தாம் வசனம் பாருங்க. ஏனென்றால், ஏனென்றால் கேட்கிறோம் எவனும் பெற்றுக் கொடுக்கிறான். நீ இப்படியாக கேட்கிறாயா? ஆண்டு கொடுத்த அருமையான வாக்கு தத்துவம் சொல்லியிருக்கிறது. இந்த வார்த்தை பிடித்துக் கொண்டு முயற்சி எடுத்து உற்சாகமாய் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த கேட்க முடியாத ஜபத்தை தள்ளவே மாட்டார். அது வீணல்ல. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொடுக்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். புரியுதா? நீ கேட்கிற, அடுத்தபடியாக தேடுற, பிரயாசப்படுற, அடுத்தபடியா இன்னும் ஒருபடி மேலாக அதிகமா தட்டுற, இன்னும் பலத்தை காமிக்கிற. அப்ப இன்னும் அதிகமா எவ்வளவு அதிகம் மூலமா செயல்படுற பாருங்க உன்னுடைய ஜபத்துல. அப்ப இப்படியான ஜப வாழ்க்கை கொண்டிருடைய வாழ்க்கையில ஒருபோது வீண் போகவே போகாது. அதனாலதான் மறுபடியும் சொல்றாரு அந்த பதினாறாம் வசனத்துல பாருங்க, உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டா அவனுக்கு கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? ஒரு அப்பாங்காரன் ஒரு அப்பங்கிட்ட போய் பிள்ள அப்பா எனக்கு சாப்பாடு கொடுங்க கேட்டா கல்ல கொடுப்பானா? அதுக்கு பதில மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான் இல்லைங்களா? ஒரு சாதாரண அப்பனே, ஒரு சாதாரண உலகத்துல இருக்க தகப்பனே. அதனாலதான் தெளிவா சொல்ற பதிமூணாம் வசனத்துல, பொல்லாதவனாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வீவலை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருங்க, பொல்லாதவன்கிற. ஆமா, நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயம், திருக்கு மகா கேடுள்ள இருதயம், எஞ்சிய பாவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அதை சொல்றாரு, பொல்லாதவளாய் நீங்களே இப்படி செய்யும் பொழுது, நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது அங்க சொல்றாருப்பாங்க, பரமபிதாவானவர் நம்முடைய பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரமபிதாவான தமிழத்தில் வேண்டிகளுக்கு பரிசுத்த ஆவியை அதிகமாக கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அது என்னங்க பரிசுத்த ஆவி? பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லவா? மத்திய புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரத்து வாங்கலேன், அந்த இடத்துல பிராடா ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சாரு. இங்க பாருங்களேன், மத்திய புஸ்தகத்துல ஏழாம் அதிகாரத்து வாங்கலேன், மத்திய புஸ்தகம் ஏழாம் அதிகாரம், மத்திய புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம், ஆகையால் பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிஞ்சிருக்கும் பொழுது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டுகளுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த இடத்துல நன்மையானவங்க சொல்லிட்டாரு. ஆனா அந்த லூகா புஸ்தகத்துல என்ன சொல்றாரு? குறிப்பிட்டு பேசுறாரே, மத்திய புஸ்தகத்துல ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பக்கம் பத்தாவது பக்கம், ஆகையால் பதினோராம் வசனம், பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிகளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லிட்டாரு. ஆனா லூகா புஸ்தகத்துல என்ன சொல்றாரு? லூகா புஸ்தகத்துல அந்த இடத்துல என்ன சொல்ல, பதிமூணாம் வசனம், பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாமனவர் தமிழத்தில் வேண்டிகளுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதென்ன குறிப்பிட்டு பரிசுத்தாவிங்கிறாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் நமக்கு ஆறுதலே கேட்கிறோம், நம்முடைய ஜபத்துல ஆறுதல் வேணும் சாமி கேட்கிறோம். நிச்சயமா அவர் கொடுக்கிறார். தேற்றவாளன் என்று ஆறுதல், ஹி இஸ் எ கம்ஃபர்டர். பரிசுத்த ஆவியானவர்னா அவருக்கு நூறு பேரு கம்ஃபர்டர், தேற்றவாளன். அநேக நேரங்கள்ல ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் கேட்கிறோம். ஆமாங்க, ஹி கேவ் ஹெல்பர், அவர் சகாயரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படியா இருக்கிறார்? சகாயரா இருக்கிறார். அநேக நேரங்கள்ல சத்தியம், சத்தியத்தை வேணும், சத்தியத்தை கொடுக்க கற்றுக்காது, சத்திய ஆவியானவரை கொடுக்கிறார். அவர் சத்தியத்தை கொண்டு வழி நடத்துறாரு, போதிக்கிறார். அநேக நேரங்கள்ல அவருடைய வல்லமையை நாடுறோம். ஆமா, அவர் கொடுக்கிறார் ஸ்பிரிட் ஆஃப் பவர், வல்லமையின் ஆவியை கொடுக்கிறார். அநேக நேரங்களில் ஞானம் வேணுங்கிறாரு, அந்த இடத்துல ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் கொடுக்கிறாரு. அநேக நேரங்களில் கைடன்ஸ், வழிநடத்துல வேணும் கைடு, அவரே கைடா இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் இங்க பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க எல்லாமே அடங்கிறது. நீ நானும் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எதுவுமே செய்யவே முடியாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. உனக்கு ஞானம் வேணும், அவர் ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுக்கிறவர் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம். உனக்கு வல்லமை வேணும், ஸ்பிரிட் ஆஃப் பவர், அவருடைய வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு வேணும், பரிசுத்தாவின் வழிநடத்தல் வேணும், பரிசுத்தாவை தொடர்ந்து நம்மை பலப்படுத்தணும், உதவி செய்யணும், ஆறுதல் படுத்தணும். அவரே கேட்டவாளனாய், அவரே உதவியா இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை எல்லாமே நம்ம இடத்துல வந்து செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நமக்கு வேணும் தொடர்ந்து. வி நீட் இஸ் கைடன்ஸ், வி நீட் இஸ் பிரசன்ஸ், வி நீட் இஸ் எவ்ரிதிங். அவருடைய எல்லா காரியம் நமக்கு தேவை. அப்ப அவங்க பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த நன்மை அந்த இடத்துல சொல்லுது, இங்க எல்லாமே அடைஞ்சிருச்சு, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு ஒண்ணுமே இல்லை. ஆமாங்க, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய பிரசன்னம் வேணுமா இல்லையா? ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வல்லமை வேணுமா இல்லையா? ஜபிக்கிறதுக்கு அவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேணும். ஜப ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர், ஸ்பிரிட் ஆஃப் பிரசன்ஸ் வேணும். அந்த இடத்துல ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ், ஸ்பிரிட் ஆஃப் பவர், இப்படியான பல்வேறு காரியங்கள் அவருடைய உதவி தேவையா இல்லையா? அப்ப இது எல்லாமே யார் தரா? பரிசுத்த ஆவியானவர். அதனால அந்த இடத்துல சொல்றாரு, பரமபிதாவான உங்களை அந்த இடத்துல அந்த 13 வசனத்துல தெள்ள தெளிவாங்க அங்க சொல்றாரு, பொல்லாரா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவான தமிழ்த்து வேலைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லையே நாம ஒண்ணுமே இல்ல. அதனாலதான் நீங்க கடைசியா பார்த்து முடிக்கிறோம், அங்க பாருங்களேன், கடைசியா பார்த்து ஒரு வசனங்களை பார்த்து முடிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 8 அதிகாரத்து வாங்கல, ரோமர் புஸ்தகம் 8 அதிகாரம் கடைசியா பார்த்து முடிக்கிறோம். என்ன அழகா சொல்லுது, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், அவருடைய உதவி, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஞானம், எல்லாமே யார் யாருடைய தேவை? பரிசுத்த ஆவியானுடைய பொழிவு, பரிசுத்தருடைய கிருபை எல்லாமே தேவை. ஒருத்தர் பேசுறது கூட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை தேவைங்க. நம்ம பாட்டு ஞானம் இல்லாம பேசிடுறோமா இல்லையா? நம்ம மாவட்டம் மாம்சத்தில் எடுத்து பேசுறோமா இல்லையா? பொன்னாடிட்ட பேசுறதா இருக்கட்டும், கணவன்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், பிள்ளைகிட்ட பேசுறதா இருக்கட்டும், பரிசுத்தாவுடைய வல்லமை தேவை, பரிசுத்தாவுடைய பிரசன்னம் தேவை. ஒருத்தன்ட்ட பேசுறதா இருக்கட்டும், ஞானமா செயல்படும், சில நேரங்கள் மாம்சத்துல எழுந்துடுறோம், மாம்சத்துல பேசிடுறோம். அப்ப எல்லாமே யாருடைய உதவி தேவை? ஆறுதல், பலம், உற்சாகம் எல்லாம் பரிசுத்தாவுடைய தேவை. அப்ப முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டு ஆளுகை செய்யப்பட்டு பரிசுத்தாவுடைய கிருபையினாலே வழிநடத்தப்பட வேண்டுமா இல்லையா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா தெளிவா நமக்கு கொடுக்க பாருங்க. அப்ப ரோமர் புஸ்தகம் 8 அப்ப பரிசுத்த ஆவி இல்லை என்றால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தெல்ல தெளிவா அங்க படிக்கிறோம். 1 பாருங்க, 1 அங்க பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல், 8:215 பக்கம், ரோமர் 8:215 பக்கம் அங்க பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. தெளிவா சொல்லுதா இல்ல? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கணை. அங்க பாரு 9 பாருங்களேன், 9 கீழே வாங்க, 9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய ஆவி அல்ல, அவருடையவன் அல்ல. அப்ப தெளிவா சொல்லுதா இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இல்லைன்னால் அங்க அவர் வாசம் செய்ய மாட்டார். அவர் இல்லைன்னா அவரே இல்லை, அவருடையவன் அல்லன்னு சொல்லுது தெளிவா. அங்க பாருங்க 13 வாங்க, 13 நம்ம படிச்ச ஏற்கனவே, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களில் அழித்தால் பிழைப்பு. அப்ப இது கூட யாருடைய உதவி தேவை? பரிசுத்த ஆவியுடைய உதவி தேவை. ஆவினாலே நம்முடைய சரீரத்தின் செய்களை அழிக்கணும். 14 வாங்க, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராய் இருக்கிறார்கள். கவனிச்சீங்களா? தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறவங்க தான் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில யாருடைய உதவி ஒத்தாசு அதிகமா தேவை? பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒத்தாசு தேவை. அதுக்காக நம்ம ஸ்பெஷலா பரிசுத்தாவி அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு உட்காரணும் இல்ல. ரட்சிக்கப்பட்ட உடனே என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டாரு ஆண்டு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துறாரு, பரிசுத்தாவி வாசம் செய்யறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமா நடத்துவதற்கு அவருடைய ஞானம், அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய ஜப ஆவி எல்லாமே தேவையா இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியான எல்லாமே அடைஞ்சிருச்சா இல்லையா? அதனாலதான் அந்த இடத்துல 13 எல்லாம் தெளிவா சொல்றாரு, பொல்லாரலாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நீ நானும் எவ்வளவு அதிகமா வேண்டிக்கொள்ளணும், புரியுதுங்களா? ஆகவே இன்னைக்கு நம்ம பார்த்தோம், ஜபத்தை போன வாரம் கத்துக் கொடுத்தாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கத்துக் கொடுத்தது மாத்திரம் இல்ல, அந்த ஜபம் எப்படி செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு கத்துக் கொடுத்தாரு. ஒரு அருமையான எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு சொல்லி காமிச்சார். அப்ப என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜபிக்கணும். ஜபம் எவ்வளவு அவசியம் சொல்லி வலியுறுத்தி பேசுறாரு. அவே தொடர்ந்து சோர்ந்து போகாமல் விடாப்படியா தொடர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்றாரு. அப்படியே அங்க சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜபம் வீண் அளவே அல்ல. ஏன்னா அவர் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் முயற்சி விடாபோடு, விடாமுயற்சியோடு இன்னும் அதிகமா போராடி அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கும் பொழுது அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே உற்சாகமாய் ஊக்கத்தோடு நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஜெப வாழ்க்கையை குன்றி போக விட்டுட வேண்டாம். பிசாசு பிசாசு விழிப்பா இருக்கிறான். உன்னுடைய என்னுடைய ஜெப வாழ்க்கையை தடை செய்வதற்கு, உன்னுடைய ஜெப வாழ்க்கையை முறித்து போடுவதற்கு, உன்னுடைய என்னுடைய ஜெபத்துல முழுமையா தடை போடுறதுக்கு பல விதங்கள்ல விழிப்பா இருக்கிறான். ஜாக்கிரதையாரு, இன்னைக்கு பிசாசு விழிப்பா இருக்கிறான். ஜெபிக்க விட்டுறாத, மும்முரமா உற்சாகத்தோடு ஜெபிப்போம். அன்றா இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கத்துக் கொடுத்துட்டு மாத்திரமல்ல, ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்றாரு. ஆகவே நீ எந்த காரியமா இருந்தாலும், நீ ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறாயா, கவலைப்பட்டு கலங்குறாயா, உன்னுடைய வாழ்க்கையில தேவைகள் இருக்கதா, உன்னுடைய காரியங்கள் ஆத்துமாக்களுக்காக சபையினுடைய ஊழியர்களுக்காக ஊக்கமா உற்சாகத்தோடு தொடர்ந்து மும்முரமாய் முன்னேறி செல்லு. ஜெபத்துல தரித்திரு அன்று அந்த ஜெபத்தை ஆசிரியர்கிறார். ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஜெபத்தை குறித்து நம்ம பேசிருக்கிறோம் இல்ல, நாமளும் கூட ஜெபத்துல உற்சாகமாய் தரித்திருப்போம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில தர்மியான இந்த ஓய்வு நாளை கிருபையாய் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த நாளில கூட மறுபடியும் ஜெபத்தை கொடுத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அன்றே தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி அன்றே நாங்கள் கத்தாவே பார்த்தோமே சுவாமி. கடந்த வாரத்துல ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தீர். அந்த கற்றுக் கொடுத்தது காரியம் எவ்வளவு அவசியம் சொல்லி, ஜெபத்தை குறித்து எவ்வளவு அவசியம் சொல்லி நீ வலியுறுத்தி பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கவலைகள், எத்தனையோ சோறுகள் எங்களை ஆட்டி படைத்தாலும் நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதபடி உடனே நாங்கள் ஜெபத்துல உறுதியாய் மும்முரமாய் ஊக்கமாய் தொடர்ந்து விடாபடியாய் ஜெபிக்க வேண்டும் சொல்லி நீங்க கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள் சொல்லி ஒரு சின்ன குட்டி கதையை கூட சொல்லி காமித்து அன்றரே அந்த சிநேகிதனத்துல போய் வருந்தி கேட்டானே சுவாமி. அந்த வருந்தி கேட்டதின் அன்றரே கத்த காரணங்கள், அவன் தேவையை உணர்ந்தான், மற்றடைய தேவையை உணர்ந்தான், சிநேகிதத்துக்கு சென்றான், ஏற்கனவே பழக்கப்பட்ட நண்பனத்துல சென்றான். அன்றரே கடவுள், அவர் கடவுள் என்று சொல்லி அன்றரே நாங்களும் கூட மனுஷனாக அல்ல, எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் நாங்கள் தவிர அவரை அண்டி கொண்டு அவரை நோக்கி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோமே சுவாமி. அப்படியாக நாங்கள் கற்றுக்கொண்ட வேளையிலே, கற்றுக்கொண்ட வேளையிலே நாங்கள் உறுதியாய் ஊக்கத்தோடு உற்சாகமாய் விடாப்பிடியாய் ஜெபித்து நீ கொடுத்த வாக்குத்தத்தை பிடித்துக் கொண்டு கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்கிறேன். அப்படியா உற்சாகத்தோடு ஜெபிக்கிற அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபிக்கிற வேளையிலே அன்றரே நீ கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லியிருக்கிறேன் சுவாமி. பரமப்பிதான் அன்றரே பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லியிருக்கிறேன் சுவாமி. ஆன்மாண்டரே எனக்கு பரிசுத்தாவியை அன்றரே பொழிவை தாரு சுவாமி, பரிசுத்தாவியை நான் நிரப்பு சுவாமி. ஒவ்வொரு வேளையிலும் அன்றரே பரிசுத்த ஆவியின் ஜெப ஆவியை தாரு சுவாமி. அன்றரே கத்தாவே வல்லமின் ஆவியை தாரு சுவாமி. சத்திய ஆவியானவர் எங்களை கொண்டு வழிநடத்தட்டு சுவாமி. அன்றரே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரு சுவாமி. தொடர்ந்து உடைய பரிசுத்த ஆவியான நிரப்பு சுவாமி. ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு சனப்படலும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை அனுகிரகம் ஆறுதல் தேர்தல் தேவ சுவாமி எங்களுக்கு உதவி செய்யும், தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.